Honorable Chamal Rajapaksa, you have 18 minutes.
How many minutes?
18 minutes, sir.
18 minutes, okay, thank you. Garu, Niyojya Kathipathipathumani, නව රජයේ විසින් පාර්ලිමේන්තුවේ ඉදිරිපත් කරන ලබන විසර්ජන කෙටුම්පත් පිළිබඳව දෙවන වර කියවීමේදී වාරි මාර්ග පිළිබඳ අමාත්‍යවරයා වශයෙන් පුළුල් අදහස් කීපයක් ඉදිරිපත් කිරීමට අපේක්ෂා කරමි. අපට මෙවර අයවැයෙන් බිලියන 46.5ක මුදලක් ලබා දීලා තියෙනවා. අපි රාජ්‍ය අමාත්‍යාංශ දෙකක් තිබෙනවා මහවැලි කලාප ආශ්‍රිත ඇලවේලි හා ජනාවාස පොදු යටිතල පාසුකම් සංවර්ධන කටයුතු ග්‍රාමීය කුමරුහා ආශ්‍රිත වැව් ජලාශ හා වාරිමාර්ග සම්වර්ධන කටයුතු රාජ්‍ය අමාත්‍යාංශ දෙකක් රාජ්‍ය අමාත්‍යවරු දෙදෙනෙක් යටතේ දිවයිනේ ග්‍රාමසේක වසම් 14022ට මෙවර අපි බලාපොරොත්තු වෙනවා ඒ ගම්වල තිබෙන වැව් පුනරුත්ථාපනය කරන්න. ගරු සභාපතිතුමනි, අපේ රට ක්‍රිස්තු පූර්ව 4 වන සියවසේදී පඩුවස්තෙව් රජතුමා ඉදි කළ පණා වැවේ සිට ශ්‍රී වික්‍රම රාජසිංහ රජු විසින් ඉදි කළ මහනුවර කිරිමුහුද වැව දක්වා දීර්ඝ වාරි ඉතිහාසයකට උරුමකම් කියන ප්‍රෞඪ රාජ්‍යයක්. ක්‍රිස්තු වර්ෂ 5 වන සියවසේ රාජ්‍ය කළ වසභ රජතුමා විසින් දැවැන්ත වාරි කර්මාන්ත ඉදි කිරීම ආරම්භ කරමින් මෙරට වාරි කර්මාන්තය නව මගකට ගෙනා අතර අමන්ගඟ හරහා ඉදි කළ ඇලහැර අමුණහා ආරම්භයේදී කිලෝමීටර් 48ක් දිග ඇලහැර ඇල මාර්ගය මහවිලච්ඡය ඇතුළු මහවැව් එතුමා කළ කාර්යයන්වේ. පසුව මහසෙන්හා ධාතුසේන රජවරුන් විසින් මින්නේරිය කලාවැව ආදී වඩාත් විශාල වාරි පද්ධති ඉදි කිරීම සිදු වූ අතර පොළොන්නරු යුගයේ රාජ්‍ය විශාල මහා පරාක්‍රම බහු රාජ්‍ය සමයේ මෙරට වාරි කර්මාන්තයේ මුදුන් මල්කඩ ලෙස සැලකිය හැකි යටත්විත කාලපරිච්ඡේදයේදී මුල් යුගයේදී මෙරට වාරි කර්මාන්තය අභාවයට යෑමට ආරම්භ වූ අතර පසුව මේ වටිනාකම වටහාගත් යටත්විත ආණ්ඩුකාරවරුන් වූ විලියම් ග්‍රෙගරි හා ආත හැමිල්ටන් ගෝඩන් වැනි විදේශිකයින් මෙරට වාරි කර්මාන්තය නගා සිටුවීමට කටයුතු කළ අතර අභාවයට පත්ව තිබූ කලාවැව නාච්චදුව නුවර වැව හා මින්නේරිය වැනි ජලාශ ප්‍රතිසංස්කරණය කර නගා සිටුවීම සිදු කර ඇත. එමෙන්ම 1948 වර්ෂයේ නිදහසින් පසු බලයට පත් වූ විවිධ රාජ්‍යයන් විසින් පදවිය, සේනානායක සමුද්‍රය, මහවැලි ජලාශ පද්ධතිය, මොරගහ කන්ද හා කළුගඟ ජලාශ ත්‍රිත්ව, දැදුරුවය, යාන්ඔය, ලුණුගම්වෙහෙර උඩවලව හා උමාඔය වැනි විවිධ වාරිමාර්ග ව්‍යාපෘති දියත් කර විශාල ජනතාවකට සිත සැලසීමට කටයුතු කර තිබෙනවා. ජලය යනු ඉතා අත්‍යවශ්‍ය මෙන්ම හිඟ වෙමින් පවතින සම්පතක් බව ඔබ හැම පිළිගන්නා කරුණක්. දැනට ගෝලීය වශයෙන් ජලය සැමට අවශ්‍ය වන පරිදි ලබා ගැනීමට නොහැකි බැව් පෙන්වා දී ඇත. ඒ අනුව දැනට උග්‍ර ජලහිඟයකට මුහුණ දෙන රටවල බිලියන 2ක පමණ ජනතාවක් ජීවත් වෙනවා. දේශගුණික විපර්යාසවල බලපෑම හේතුවෙන් 20-30 වන විට ලෝකයේ ඝර්ම කලාපීය ප්‍රදේශවල ජීවත් වන ජනතාව අතුරින් මිලියන 700ක් පමණ අවතැන් විය හැකි බව පෙන්වා දී ඇත. ශ්‍රී ලංකාවටද මෙම තත්ත්වය අදාළ වේ. මිනිස් ක්‍රියාකාරකම් නිසා ඇතුව තිබෙන ගෝලීය උෂ්ණත්වය ඉහළ යෑ මේ ක්‍රියාවලිය නිසා අප දීර්ඝකාලීන දේශගුණික විපර්යාසයන්ට ලක්වෙමින් සිටිමු. ලෝ පුරා ඇති රටවල් 184 ශ්‍රී ලංකාව අධි අවදානම් තත්ත්වයේ පවතින රටවල් 10 අතර පවතින රාජ්‍යයක් වන අතර 20-20 ගෝලීය දේශගුණික අවදානම් දර්ශකයට අනුව ලෝකයේ රටවල් අතරින් 6 වන අවදානම් ස්ථානයේ සිටී. එනිසා මම මේ වෙලාවේ මේ සභාවේ ඉන්න සියලුම මන්ත්‍රීවරු විපක්ෂ ආණ්ඩුවේ මන්ත්‍රීවරුන්ගේ අවධානය මේකෙහි යොමු කරනවා. මෙයින් ඇතිවන හානිකර බලපෑම් අතර දීර්ඝකාලීන නියන්තත්වය ඇතිවීමත් පාලනය කිරීමට අපහසු අධික තීව්‍රතාවයෙන් යුත් දැඩි වර්ෂාපතන ඇතිවී පවතින වැව් හා අමුණුවාදී නිර්මිතවලට හානි සිදුවීමත් හදිසි ගම්මුතුර තත්ත්වයන් නැතිවීමත් සිදුවෙනවා. අපේ රටේ තත්ත්වය සලකා බලන විට එක් අතකින් ජලහිඟයක් මෙන්ම තවත් පසුකින් පවත්නා ජල මූලාශ්‍රවලින් නිසි පරිදි ප්‍රයෝජන ලබා ගැනීමට කළ යුතු ඉදිකිරීම සඳහා අවශ්‍ය වන මූල්‍ය ආයෝජන මෙන්ම මානව සම්පත් ප්‍රමාණවත් නැත. වර්තමානයේදී අප රට තුළ භාවිතයට ගත හැකි ජලයෙන් 85%ක් පමණ යොදාගනු ලබන්නේ පානීය හා වාරි කටයුතු සඳහා. නිදහස ලැබීමෙන් පසු පැවති සියලුම රජයන් පාහි මහා පරිමාණ වාරි මාර්ග ව්‍යාපෘති ක්‍රියාත්මක කිරීමට කටයුතු කර ඇතත් ස්වභාවික ජල සම්පත් සංරක්ෂණය සඳහා ප්‍රමාණවත් අවධානයක් මේ දක්වා යොමු කර නැති බව අකමැත්තෙන් වුවද ප්‍රකාශ කළ යුතුය. විශ්වය විශ්ව ලෝක ආහාර අර්බුදය පිළිබඳ ජාත්‍යන්තර වාර්තාවට The 2020 Global Report on Food Crisis අනුව COVID-19 වසංගත තත්ත්වය මත ලෝක ආහාර නිෂ්පාදනයේ සිදුවේ හැකි අසුබෑම නිසා ලෝ පුරා මිලියන 135ක ජනගහනයක් උග්‍ර ආහාර ඉඟයකට මුහුණ දීමේ දැඩි අවධානමකට මුහුණ පා සිටී. ලෝක ආහාර සංවිධානයේ FAO පුරෝ කථනයට අනුව ශ්‍රී ලංකාවද ආහාර නිෂ්පාදන ක්ෂේත්‍රයේ අර්බුදයකට මුහුණ දීමේ අවධානමක් සහිත රටක් ලෙස දක්වා ඇති අතර ආහාර ද්‍රව්‍ය ආනායනය ආශ්‍රිතව ජාත්‍යන්තරව මතුවිය හැකි සීමාවන් නිසා අප විකල්ප විසඳුම් කරා නොලැබෙන්නේ නම් රටේ සමස්ත ජනගහනයෙන් 25% එනම් ආසන්න වශයෙන් මිලියන 4.7ක පමණ ජනගහනයක් ආහාර හිඟයකට මුහුණ දීමට සිදුවනු ඇති බවට අනතුරු ඇඟිවීමක්ද සිදු කර ඇත. එනිසා තමයි සභාපතිතුමනි අපි රජය භෝග වර්ග 16ක් ආනායනය පාලනය කරේ. අපේ රටේ වගා කළ හැකි ආහාර අපි දැන් එය වගා කිරීම සඳහා කටයුතු ආරම්භ කළ තියෙනවා. කෘෂිකාර්මික ක්ෂේත්‍රයේ අප රටේ ජාතික ආර්ථිකයට දක්වන දායකත්වය 7.8% වුවද මෙරට ජනගහනයෙන් 25.7% පමණ ප්‍රතිශතයක් ඍජුවම ආහාර නිෂ්පාදන ක්‍රියාදාමය තම ජීවනෝපාය ලෙස පූර්ණකාලීන කෘෂිකාර්මාන්තයේ යෙදී සිටිනවා. කෘෂිකාර්මාන්තය ජාතික ආහාර සුරක්ෂිතතාවය සහතික කරමින් මෙරට සමස්ත ජනගහනය සඳහා අවශ්‍ය සහල් එළවලු පළතුරු සහ ධාන්‍ය නිෂ්පාදනවලින් විශාල ප්‍රතිශතයක්ද කුළුබඩු තේ සහ පොල් යනාදී කෘෂි නිෂ්පාදන මෙරට අවස්ථාවෙන් 100%ක් සපුරමින් අතිරික්තය අපනයනය කිරීම මගින්ද මෙරට ආර්ථිකයට දක්වන දායකත්වය අති මහත්. ඉහත ජාතික ආර්ථික ඉලක්ක සපුරාලීම සඳහා ඉතා ප්‍රශස්ත වාරි කළමනා කරන ක්‍රමවේදයන් ක්‍රමෝපායන් ස්ථාපිත කිරීම කඩිනම් ජාතික අවස්ථාවක් ලෙස රජය විසින් හඳුරාගෙන ඇති අතර එම තත්ත්වය සහතික කරමින් මෙතෙක් විසිරී තිබූ වාරි කළමනා කරන අංශ සියල්ල එක් අමාත්‍යංශයක් යටතේ මේ වන විට ස්ථාපනය කර තිබෙනවා. ගරු සභාපතිතුමනි, හිඟවිමින් පවතින සම්පතක් වන ජලය විවිධ අවශ්‍යතා සඳහා යොදා ගැනීමට සිදු වෙනවා. ඒකාබද්ධ ජල සම්පත් කළමනා කරන මූල ධර්මයන්ට අනුව ජලය අවශ්‍ය වන්නේ මහජනයාගේ පානීය සහ සනීපාරක්ෂක කටයුතු සඳහා, කෘෂිකාර්මික කටයුතු සඳහා අවශ්‍ය වාරි ජලය සඳහා, ස්වභාවික පරිසරයේ පැවැත්මට අවශ්‍ය වන ජලය, කර්මාන්ත සංචාරක සහ වෙනත් ආර්ථිකමය ක්‍රියාකාරකම් සඳහා යන අවශ්‍යතාවයන් සඳහා වේ. මේ අනුව මාගේ අමාත්‍යංශයේ මූලිකත්වයෙන් ජල සම්පාදන අමාත්‍යංශයේද සහභාගීත්වයෙන් ශ්‍රී ලංකාවේ ඒකාබද්ධ ජල සම්පත් කළමනාකරණය පිළිබඳ ජාතික ප්‍රතිපත්තියක් සකස් කිරීමටත් එම කටයුතු ක්‍රියාවට නැංවීම සඳහා ආයතනික ව්‍යූහයක් සකස් කිරීමටත් දැනටමත් මා විසින් පියවරගෙන ඇත. අප සියලු දෙනාම දන්නා පරිදි ශ්‍රී ලංකාවේ භූමි ප්‍රමාණයෙන් 70%ක් පමණ පිහිටා ඇත්තේ වියලි කලාපේ. එසේම අපට අවශ්‍ය සහල් සහ වෙනත් ආහාර භෝග ප්‍රමාණයෙන් විශාල ප්‍රතිශතයක් නිපදවන්නේ ඇද මෙම විශාල කලාපය වියලි කලාපයේ. එසේ වුවද මෑතක සිට බලපා ඇති දේශගුණික විපාරාශ්‍ය තත්ත්වයන් නිසා සම්ප්‍රදායික සංවහන මෝසම් වැසි රටාවන් වෙනස් වී කලින් කාලට අධික වැසි ඇතිවීමත් දීර්ඝ නියං කාලයක් පැවතීමත් නිසා වියලි කලාපයේ ජනතාව ඉමහත් පීඩනයට පත්ව ඇත. එම කාලගුණ විපර්යාසත්වයෙන් නිසා කෘෂිකර්මාන්ත සඳහා මෙන්ම පානීය ජලය සැපීම පිළිබඳව ගැටලු මතුවී ඇත. එසේම වියලි කලාපයේ විවිධ දිස්ත්‍රික්කවල වකුගඩු රෝගය විශාල ලෙස පැතිරී යන බැවින් ඒ පිළිබඳව අපගේ අවධානය යොමු කළ යුතු ඇත. සභාපතිතුමනි, මේ කරුණ පිළිබඳව සලකා බලා වියලි කලාපයට අයත් අනුරාධපුර පොරොන්නරුව ත්‍රිකුණාමලය මඩකලපුව කුරුණෑගල පුත්තලම යාපනය මන්නාර මුලතිව් කිලුනොච්චි අම්පාර මොනරාගල සම්බන්තර වැනි දිස්ත්‍රික්වලට අවශ්‍ය වන පානීය ජලය මෙන්ම කෘෂිකාර්මික සහ ව්‍යවසාය කටයුතු සඳහා අවශ්‍ය ජලය ලබා දීමට මා යටතේ වාරි මාර්ග අමාත්‍යාංශය මගින් විවිධ ක්‍රියා මාර්ග ආරම්භ කර ඇත. පී මන්නාරම විචාල්ස් මන්ත්‍රීතුමා ඉන්නවා. මන්නාරම යෝධ ප්‍රතිසංස්කරණය කිරීමටත් ඒ වගේම මල්වතුය ඉදිකරලා දෙකන්නේ හෝ තුන්කන්නේ කරන්න අපි යෝධයව ජනතාවට ප්‍රදේශ මන්නාරම ජනතාවට සලතනවා. ඒ වගේම වඩමරච්චි කලපුව වඩවලච්චි කලපේ පානීය ජලය දැන් අපි ආරම්භ කර අපි ඒකත් ඒ කටයුතු කරන යාපනය අත්දැකීමට ලබා දීම සඳහා ආසියානු සම්වර්ධන බැංකුව ලෝක බැංකුව හරිත දේශගුණ අරමුදල් වැනි ජාත්‍යන්තර ආයතනවල සහය සහ ශ්‍රී ලංකා රජයේ මූල්‍ය ප්‍රතිපත්ති වලින් වියලි කලාපය වෙත ජලය ගෙන යාම සඳහා මහා පරිමාණ ව්‍යාපෘති කීපයක් අප විසින් දැනටමත් ආරම්භ කර ඇත. එම මහා පරිමාණ වාරි සම්වර්ධ යෝජනා ක්‍රම අතර උතුරුමේද මහඇල, වයඹ මහඇල, ගින් නිල්වලා, උමාඔය, කිවුල්ලොය, කුමුක්කංඔය, පහළ මල්වතුඔය, මුන්දෙනියාරු යාපනය අර්ධද්දීපය සඳහා වාරි ජල ව්‍යාපෘති තිරිවසර පහ තුළ සම්පූර්ණ කිරීමට අපේක්ෂා කරනවා. එසේම අපගේ වාරි සංස්කෘතිය වැදගත් අංගයක් ලෙස සැලකෙන කුඩා වැව් සංවර්ධනය සහ එම වැව් එක්කරගෙන එල්ලංගා පද්ධතීන් සංවර්ධනය කිරීමටත් අරමුණු කොට ග්‍රාමීය වැව් ආමුණු පද්ධතීන් පිරිසකර කෙරෙන වාරි සෞභාග්‍ය ජාතික වැඩසටහන දියත් කර ඇත. වයඹ පළාත් මහඇල ව්‍යාපෘතිය වයඹ පළාතේ විශාල වැව් හතක් හා කුඩා වැව් 350ක් යටතේ නියඟය නිසා උග්‍ර ජල හිඟයකට මුහුණ පා සිටින මහව, පොල්පිතිගම, අහටුවැව යනාදී ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාශවල කුඹුරු අක්කර 31 දහසකට යලමහ දෙකන්නේ වගා කිරීමට හැකිවනි පරිදි ජලය සැපීමට වයඹ පළාත් මහඇල ව්‍යාපෘති ක්‍රියාත්මක කරමින් පවතින අතර 2024 වර්ෂයේ වන විට මෙම ව්‍යාපෘති අවසන් කිරීමට කටයුතු කරනවා. උතුරුමැද පළාත් මහඇල ව්‍යාපෘතිය. උතුරුමැද පළාත් මහඇල ව්‍යාපෘතියේ පළමු අධිකරණයේ අනුරාධපුර දිස්ත්‍රික්කයේ කුඹුරුවක්කර 30 දහසකට ජලය ලබා දීම සිදු කරන අතර එමගින් පවුල් 25 දහසකට පමණ සෙත සැලසෙනු ඇත. මීට අමතරව පවුල් 100,000කට පමණ පිරිසිදු පානීය ජලය ලබා දීම සිදුවේ. එමෙන්ම මේ ව්‍යාපෘතියේ දෙවන අධිකරණ යටතේ අමතර කුඹුරුවක්කර 150,000කට වාරි ජලය සැපීමට බලාපොරොත්තු වන අතර එමගින් පවුල් 100,000කට පමණ ප්‍රතිලාභ ලැබේ. සමස්ත ව්‍යාපෘතිය මගින් පවුල් 140,000කට පමණ පිරිසිදු පානීය ජලය ලබා දීමටත් අපි බලාපොරොත්තු වෙනවා. දැනට වකුගඩු රෝගවලින් පීඩා විඳින වියලි කලාපයේ ජනතාවට ඉමහත් සිතක් සලසීමට අපේක්ෂා කරමි. විශේෂයෙන්ම වකුගඩු රෝගයෙන් ගැන කතා කරනකොට පොළොන්නරුවේ මං හිතන්නේ වකුගඩු රෝහලක් ඉදි කරලා තියෙනවා. අපි ඒ පිළිබඳව පිටපු ජනාධිපතිතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. වෛද්‍යපාල සිරිසේන මහත්මයාට උතුරුමේද මහඇල ව්‍යාපෘතියේ දෙවන අධිකරණයේ දීර්ඝකාලීන යුදමය වාතාවරණයන් හා අධික නියන් තත්ත්ව යටතේ බැටකෑ, මැදවච්චිය, රඹෑව, කැබ්බෙතිගොල්ලෑව, හොරෝපතාන, කහටගස් දිගිලිය, ඇටඹගස් කඩ, වවුනියාව, පාවට්කුලම් හා මාමඩුව ආදී ප්‍රදේශවල ජනතාවට මෙම වාරි ව්‍යාපෘතිය නිසා සනසුම් සුසුම් හෙලීමට හැකිවනු ඇත. යෝජිත ගිගනිල්වලා ගඟ ව්‍යාපෘතිය මගින් ගාල්ල සහ මාතර දිස්ත්‍රික්වල පවුල් 25,000කට පමණ හා හම්බන්තොට දිස්ත්‍රික්කයේ පවුල් 50,000කට පමණ පානීය ජලය ලබා දීමත් මුරුතවෙල හා උරුබොක්කොය ව්‍යාපාර යටතේ අක්කර 19,000කට පමණ ජලය සැපීමටත් සිදුවෙනවා. එසේම හම්බන්තොට වරායි, පත්වල ගුවන්තොටුපල හා නව රැකියා අවස්ථා 80,000ක් පමණ නිර්මාණය වන යෝජිත කර්මාන්ත ශාලාපවල ජල අවශ්‍යතා සපුරාලීමට අපේක්ෂා කරනවා. එල්ලංගා පද්ධති සංවර්ධනය දීර්ඝ කාලයක් තිස්සේ අපේ රටේ ජල සම්පත් සංවර්ධන සැලසුම් සකස් කිරීමේදී එතරම් අවධානයක් යොමු නොකළ ඒත් ඒකාබද්ධ ජල සම්පත් කළමනාකරණයේදී හා පාරිසරික තත්ත්වයන් ආරක්ෂා කිරීමට ඉතාමත් වැදගත් වන අංගයක් පිළිබඳව අදහස් දැක්වීමට අදහස් කරමි. එනම් අප වියලි කලාපයේ ජලපෝෂක ප්‍රදේශ පුරා විහිදී පවතින පුරාණ කුඩා එල්ලංගා වැව් පද්ධති පිළිබඳවයි. අප රටේ වියලි කලාපයට ලැබෙන වර්ෂාවෙන් 75%ක් පමණ ලැබෙන්නේ ඊසාන දිග මෝසම් සක්‍රිය වන ඔක්තෝබර් සිට ජනවාරි දක්වා වන කාල පරිච්ඡේදයේ වන අතර වසරේ අනෙකුත් කාලවලදී ලැබෙන්නේ ඉතාමත් අල්ප වර්ෂාපතනයක්. වර්ෂා කාලයේදී ලැබෙන ජලය මෙම කුඩා වැව් පද්ධතිවල ගබඩා කරගෙන වසරේ අනෙකුත් කාලවලදී ජනතාවගේ වාරි හා පානීය මෙන්ම සනීපාරක්ෂක හා පාරිසරික අවස්ථාවයන් සම්පූර්ණ කර ගැනීම සිදුවේ. එමෙන්ම සතුන්ගේ ජල අවශ්‍යතා සපුරාලීම මෙන්ම භූගත ජල මට්ටම ආරක්ෂා කිරීම වැනි කාර්යයන්ද මෙමගින් ඉතා හොඳින් සිදුවන අතර ඉහළ වැවේ වැඩි ජලය හා කුඹුරු වලට ලබාගෙන ඉතිරි වන වැඩි ජලය පද්ධතියේ පහළ ජලාශවලට එකතු වීම සිදුවෙනවා. මේ නිසා එල්ලංගා පද්ධතිය ඉතාමත් කාර්යක්ෂම පාරිසරික පද්ධතියක් ලෙස අද පොදුවේ ජාත්‍යන්තරවද පිළිගැනීමට ලක් වී තිබෙනවා. එසේම මෙම එල්ලංගා පද්ධති සියල්ල යළි සංවර්ධනය කොට නගා සිටුවමින් අප මුහුණ දෙමින් සිටින දේශගුණික විපර්යාසය නිසා ඇතිවන හානිකර බලපෑම් ආම කිරීමට හැකි වෙන. මේ නිසා අප අමාත්‍යංශය මගින් හර්ත දේශගුණික අරමුදලේ ග්‍රීන් ක්ලයිමේට් ෆන්ඩ් ආධාර මත එල්ලංගා පද්ධති විනය විද්‍යානුකූලව සංවර්ධනය කිරීම උදෙසා ව්‍යාපෘතියක් ක්‍රියාත්මක කරමින් පවතින. මේ යටතේ වියලි කලාපයේ කුඩාව 325ක් පමණ අයත්වන එල්ලංගා පද්ධති 15ක් පමණ රගා සිටුවීමත් එයට සමගාමීව දේශගුණික සූරු කෘෂිකර්මය වැසි ජලය උපරිම ලෙස ප්‍රයෝජනට ගැනීම භූගත ජලය ආරක්ෂා කිරීමේ ක්‍රියාකාරකම්
හා
පෝෂක ප්‍රදේශ සංරක්ෂණය කිරීම වැනි ක්‍රියාකාරකම් රාශියක් සිදු කරමින් පවතිනවා. එම සියලු වාරි සංවර්ධන ව්‍යාපෘති ක්‍රියාත්මක කිරීමේදී ඒකාබද්ධ ජල සම්පත් කළමනාකරණ සම්මතවලට අනුකූලව ක්‍රියාත්මක කිරීමට සියලු සැලසුම් සකස් කර ඇති බවද ප්‍රකාශ කරනු කැමති රිසියෙමි. අතිගරු ජනාධිපතිතුමාගේ සෞභාග්‍ය ඉදිරි දැක්ම ප්‍රතිපත්ති ප්‍රකාශයට අනුකූලව වන වාරි සෞභාග්‍ය වැඩසටහන ඉදිරි වසර තුන කාලය තුළ සෑම ග්‍රාම නිලධාරී වසාවක් ආවරණය වන ප්‍රතිසංස්කරණ වැඩසටහනක් ලෙස මේ වන විට අධ්‍යයත් කිරීමට අවශ්‍ය පියවර ගෙන ඇති බවද ඉතා සතුටින් ප්‍රකාශ කරනවා. ගරු සභාපතිතුමනි, ඉහත වැඩසටහන් වලට සමගාමී ඒකාබද්ධ ජල සම්පත් කළමනාකරණයේ තවත් වැදගත් පැතිකඩක් පිළිබඳව අප අමාත්‍යාංශය විසින් දැඩි අවධානය යොමු කර ඇත. එහි වැදගත් අංශයක් වන්නේ ශ්‍රී ලංකාවේ පොදු දියබෙත්ම කළමනාකරණයයි. මේ කාර්යය ඉටු කිරීම සඳහා ගරු අග්‍රාමාත්‍යතුමා, ගරු ජල සම්පාදන අමාත්‍යතුමා සමාගයේ එකඟත්වයෙන් ඒකාබද්ධ අමාත්‍ය මණ්ඩල සංදේශයක් මේ වන විටත් ඉදිරිපත් කර ඇති අතර එමගින් පොදු දියබෙත්ම කළමනාකරණය සඳහා අවශ්‍ය වන උපාය මාර්ගික යාන්ත්‍රණයක් සකස් කිරීම සඳහා විශේෂඥ කමිටුවක් පත් කිරීමට යෝජනා කර ඇති අතර එම කමිටුවේ නිර්දේශ මත රට තුළ දැනට පවතින ජල සම්පත් වඩාත් ප්‍රශස්ත ලෙස කළමනාකරණය කිරීමටත් ජනතාවට අවශ්‍ය ජලය නිසි පරිදි ලබා දීමටත් පියවර ගැනීමට කටයුතු කරන බව ඉතා සතුටින් මෙම සභාවට දැනුම් දෙනු කැමැත්තෙමි. මේ වැදගත් කාර්යයන් ඉටු කිරීමේදී ඔබ සමගේ නොමද සහයෝගය මම අපේක්ෂා කරමි. ඒ වගේම මගේ අමාත්‍යාංශයේ අපේ ගරු රාජ්‍ය අමාත්‍යතුමා දෙපළ ඉතාමත් මහන්සි වෙලා මේ කටයුතු කරන ගැන අපේ ගෞරවයේ ස්තුති පුද කරනවා. ඒ වගේම මගේ අමාත්‍යාංශයේ ලේකම්තුමා අධ්‍යක්ෂ ජෙනරාල් දෙපළ සහ අනිකුත් සියලුම රාජ්‍ය අමාත්‍යවරුන්ගේ ලේකම්වරු සියලුම නිලධාරීන් ඉතා මහන්සි වෙලා මේ රටේ වාරි කර්මාන්තය තුළින් රටේ ජනතාවට සිතක් සලසන්නත් කෘෂිකර්ම අමාත්‍යාංශයට අපි අවශ්‍ය ජලය දෙනවා අපේ රටට අවශ්‍ය ආහාර නිෂ්පාදනය කිරීමට. බොහොම
ස්තුතියි. Honorable Charles Nirmalanathan, you have 21 minutes.
நன்றி. குழுக்களின் தவிசாளர்களே, இன்று கமத்தொழில் அமைச்சு நீர்ப்பாசன அமைச்சினுடைய இரண்டு பிரதான அமைச்சுகளுடைய விவாதம் நடைபெறுகின்ற போது குறிப்பாக நான் இங்கு குறிப்பிட விரும்புவது மகாவலி தொடர்பான விடயங்களை. அதற்கு முன்புக்கு கமத்தொழில் அமைச்சர் கௌரவ மகிந்தானந்த அழுத்கமை அவர்களிடம் ஒரு சில விடயங்களை தெரிவிக்க விரும்புகின்றேன். நான் அவருடைய அமைச்சருடைய ஆலோசனை கூட்டத்தில் வவுனியா மாவட்டத்தில் செட்டிக்குளம் பிரதேசத்தில் இருக்கின்ற கமல சேவை திணைக்களம் இரண்டாக பிரிக்கப்பட வேண்டும் என்றும் கிட்டத்தட்ட விவசாயிகள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு 40 கிலோமீட்டருக்கு மேலாக சென்று அவர்கள் கமல சேவை திணைக்களத்தில் சேவையை பெற வேண்டி இருக்கின்ற காரணத்தினால் அதற்குரிய தீர்வை பெற்றுத்தரும்படி கேட்டுக்கொள்வதோடு அதனேதில் வவுனியா மாவட்டத்தில் ஓமந்தை பிரதேசத்தில் இருக்கின்ற கமநல சேவை திணைக்களத்தில் இருக்கின்ற உரங்களை வைக்கின்ற ஸ்டோர் இல்லாத காரணத்தினாலும் நேற்றுடைய அவருடைய அமைச்சரவை கூட்டத்தில் ஓமந்தையில் ஒரு ஸ்டோரும் தாண்டிக்குளத்தில் ஒரு ஸ்டோரும் வைக்க வேண்டும் என்று நான் கேட்டிருந்தேன். அதையும் கமத்தொழில் அமைச்சருக்கு ஞாபகப்படுத்துவதோடு அதனேத்தில் உளுந்து தற்பொழுது விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் மானிய விலையில் இன்னும் உளுந்துகள் கிடைக்கவில்லை. நீங்கள் 50% மானிய விலையில் அரசாங்கம் விவசாயிகளுக்கு உளுந்து வழங்குவதாக அறிவித்தும் இன்று வரை மன்னார் மாவட்டத்தில் எந்தவித உளுந்துகளுக்குரிய மானியங்கள் கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு ஏக்கருக்கு 12 கிலோ வீதம் விவசாயிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 400 ஏக்கர் திட்டமிட்டு தற்பொழுது 200 ஏக்கர் உளுந்துகளை விவசாயம் விதைத்திருக்கிறார்கள். மிகுதி 200 ஏக்கர் விதைப்பதற்கு அவர்களுக்குரிய மானியங்கள் இன்னும் கிடைக்கவில்லை. நான் ஆளுநர் அவர்களுக்கு 2 மாதங்களுக்கு முன்பே நான் கடிதம் எழுதியிருந்தேன். இந்த விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் உளுந்தினுடைய மானிய விலைக்கு உளுந்து விதைகளை விவசாயிகளுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் இன்று வரையில் அதற்குரிய நடவடிக்கைகள் கிடைக்கவில்லை என்பதை கூறிக்கொண்டு நான் இன்று பிரதானமாக கதைக்க விரும்புவது கௌரவ சமல் ராஜபக்ச அமைச்சர் அவரின் கீழ் இருக்கின்ற மகாவலி தொடர்பாக.
அந்த
கௌரவ உறுப்பினர் சாசனமா அவர்களே, என்னென்றால் உளுந்து தொடர்பாக விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக உளுந்து தொடர்பான விசேட கவனம் செலுத்தப்பட்டு கொண்டு வருகிறது என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வரோம்.
விதைச்சு முடிஞ்ச அப்புறம் உளுந்து என்ன செய்ய போறீங்க? கௌரவ சமல் ராஜபக்ச அமைச்சர் அவர்களே, இந்த மகாவலி தொடர்பாக எங்களுடைய மக்கள் எதிர்நோக்குகின்ற பல பிரச்சனைகளை தங்களுடைய கவனத்திற்கு நான் கூற விரும்புகிறேன். தொடர்ச்சியாக தங்களுடைய அமைச்சில் நடைபெறுகின்ற கூட்டங்களை நான் மகாவலி தொடர்பாக கதைத்து வருகின்றேன். நான் தனிப்பட்ட இதில் உங்கள் மீது மரியாதை வைத்திருக்கின்றேன். ஆனால் நீங்கள் அந்த இனவாதிகளின் பிடியில் இருந்து வெளியில் வராமல் இருப்பதற்கு என்ன காரணமோ தெரியவில்லை. ஆகவே இந்த மகாவலியினுடைய செயல்பாடுகள் தொடர்பாக எங்களுடைய மக்கள் மிகவும் அச்சமடைந்திருக்கிறார்கள். ஏனென்றால் எங்கள பிரதேசத்தில் யுத்தம் நடைபெற்ற போது ராணுவ நடவடிக்கைக்காக மக்கள் எவ்வளவு பயந்தார்களோ அதே போல மகாவலி அதிகார சபையினுடைய செயல்பாடுகளும் அதையொத்த செயல்பாடுகளாகவே எங்களுடைய பிரதேசங்கள் இருக்கிறது. நான் யுத்தம் முடிந்ததன் பிற்பாடு இருக்கின்ற மகாவலி அதிகார சபை வவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்களில் செய்த செயல்பாடுகளை கௌரவ அமைச்சருக்கும் இந்த சபைக்கும் நான் தெரியப்படுத்த விரும்புகின்றேன். 2010 ஆண்டுக்கு பிற்பாடு, அதாவது மகாவலி எல்வலயம் 1988 ஆண்டு 2007 ஆண்டு காலப்பகுதிகளில் வர்த்தகமானி அறிவித்தல் மூலம் மகாவலி முல்லைத்தீவினுடைய கச்சேரி அடங்கலாக முள்ளியவளை நெடுங்கேணி ஊடாக வவுனியா வடக்கு பிரதேசத்தில் இருக்கின்ற பல பிரதேசங்களை மகாவலி அதிகார சபை அபகரித்திருந்தது. அபகரித்து அந்த நிலங்களில் கிட்டத்தட்ட 2010 ஆண்டுக்கு பிற்பாடு 5000 ஏக்கர் காடுகள் அழிக்கப்பட்டு வவுனியா மாவட்டத்தில் 2200 குடும்பங்கள் சிங்கள குடும்பங்கள் புதிதாக குடியமர்த்தப்பட்டது. அந்த குடியமர்த்தப்பட்ட கிராமங்கள் நாமல் கம, போகஸ் கெவவ 1, போகஸ் கெவவ 2, கலினி கம, நந்தி பித்தினை கம, இந்த 5 கிராமங்களும் புதிதாக யுத்தம் முடிவற்றதன் பிற்பாடு வவுனியா மாவட்டத்தில் புதிதாக காடுகள் அழிக்கப்பட்டு குடியேற்றப்பட்ட சிங்கள கிராமங்கள் என்பதையும் அவர்களுக்கு 2200 குடும்பங்களுக்காக அழிக்கப்பட்ட 5000 ஏக்கர் காடுகள் என்பதை நான் இந்த நேரத்தில் கூற விரும்புகின்றேன். இது முற்றுமுழுதாக மகாவலி அதிகார சபையால் செய்யப்பட்டது. அதேபோல முல்லைத்தீவு மாவட்டத்தில் 2000 ஏக்கர் காடுகள் அழிக்கப்பட்டு சம்புல், சப்புமல் தன, கஜபாபுர, கலம் பெவவ என்ற கிராமங்களில் 1500 குடும்பங்கள் புதிதாக குடியேற்றப்பட்டிருக்கிறது. இந்த குடியேற்றப்பட்ட அந்த பிரதேசத்தில் கொக்குத்தொடுவாய் கிராமல பிரிவில் இருக்கின்ற மண்கண்டி மலை என்ற அந்த பிரதேசத்தில் 2010 ஆண்டுக்கு பிற்பாடு மகாவலி அதிகார சபை அதற்குரிய மண்கண்டி மலை என்ற தமிழ் பெயரை சிங்கள பெயராக பன்சல் கந்த என்ற சிங்கள பெயராக மாற்றப்பட்டு 850 ஏக்கர் காணிகள் துப்புரவாக்கப்பட்டு தென்னை பயிர்ச்செய்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த தென்னை பயிற்சியை மேற்கொள்வதற்கு அரசாங்கத்தினுடைய முழுமையான ஆதரவுடன் அந்த 25 ஏக்கர் வீதம் தென்பகுதியில் இருக்கின்றவர்களுக்கு அந்த காணிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரதேசத்தில் சொந்தமாக இருந்த மக்கள் இடம்பெயர்ந்து போனதன் பிற்பாடு தங்களுடைய சொந்த காணிகளில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட நிலைமைதான் அங்கு இருக்கிறது. இந்த மண்கண்டி மலையில் 850 ஏக்கர் காணியில் நான் நினைக்கின்றேன் ஒரு தற்பொழுது அரசாங்கத்தில் அமைச்சராக இருக்கின்ற சகோதரியினுடைய பெயர் கூட அந்த 25 ஏக்கரில் இருக்கிறது. ஆகவே இந்த 2010 ஆண்டுக்கு பிற்பாடு எங்களுடைய பிரதேசத்தில் மகாவலி அதிகார சபையின் மூலம் நிதிகள் ஒதுக்கப்பட்டு வவுனியா முல்லைத்தீவு மாவட்டத்தில் சிங்கள குடியேற்றங்களை மேற்கொண்டு அது மாத்திரமல்லாமல் அமைச்சர்களுடைய உறவினர்கள் தங்களுடைய தேர்தலுக்காக வேலை செய்கின்ற பிரதானிகளுக்கு மகாவலி அதிகார சபையின் கீழ் முல்லைத்தீவு வவுனியா மாவட்டங்களில் நீண்டகால குத்தகை அடிப்படையில் காணிகள் வழங்குகின்ற ஒரு செயல்பாடு தான் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் கௌரவ அமைச்சர் அவர்களை கேட்க விரும்புகின்றேன், மகாவலி அதிகார சபை அங்கு உருவாக்கப்பட்டதன் பிற்பாடு பல கிராமங்கள் தமிழ் கிராமங்கள் சிங்கள பெயர்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. தமிழ் கிராமங்கள் நில அளவு திணைக்களத்தில் பழைய வரைவில் அந்த தமிழ் கிராமங்கள் தமிழ் குளங்களினுடைய பெயர்கள் இருக்கிறது. ஆனால் தற்பொழுது அது சிங்கள பெயர்களாக மாற்றப்பட்டு மகாவலி அதிகார சபை என்பது வெறும் தனிய சிங்கள மக்களுக்கு உரித்தான ஒரு அதிகார சபையாக அந்த நில மகாவலி அதிகார சபையின்கள் வர்த்தகமானி செய்யப்பட்டால் அது சிங்கள மக்களுக்கு மாத்திரமே சொந்தம் என்ற நிலைமை இருக்கிறது. அதன் பிரகாரம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஆமையன் குளம் தமிழ் பெயர், தற்பொழுது கிரிபன் வெவ. அதேபோல முந்திரியன் குளம் தமிழ் பெயர், இப்பொழுது நெலும் வெவ. அதேபோல சாம்பான் குளம் தற்பொழுது கெலும் வெவ. ஆகவே நான் கௌரவ அமைச்சர் அவர்களே, மகாவலியினுடைய பிரதான நோக்கம் விவசாயம் செய்வதற்கு மக்களுக்கு நீர் வழங்குவது. ஆனால் முல்லைத்தீவு வவுனியா மாவட்டத்தில் மகாவலி என்பது தமிழர்களுடைய இன விகிதாசாரத்தை அழித்து அங்கு சிங்கள குடியேற்றங்களை நடைமுறைப்படுத்துவதுதான் மகாவலி அதிகார சபையினுடைய பிரதான நோக்கமும் ஒரே நோக்கமுமாக இருக்கிறது என்பதை நான் தங்களுக்கு கூற விரும்புகின்றேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, 2010 ஆண்டுக்கு பிறகு முல்லைத்தீவு வவுனியா மாவட்டத்தில் புதிதாக தங்களுடைய அரசாங்கத்தால் 2010-15 கிடைப்பட்ட காலப்பகுதியை தான் நான் கூறுகின்றேன். தங்களால் உருவாக்கப்பட்ட புதிய கிராமங்கள் சம்பத் நுவர என்றது கௌரவ அமைச்சருக்கு தெரியும். அந்த சம்பத் நுவர என்ற அந்த சிங்கள பெயர் உருவாக்கப்பட்டது 2010 ஆண்டுக்கு பிற்பாடு தங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது. அதேபோல அகட்டு வெஸ்வெவ கலம் வெவ ஜனகபுர கல்யாணிபுர கஜபாபுர நிக்கவெவ உத்துரே நிக்கவெவ அத்தாவட்டு வெவ. ஆகவே இந்த பிரதேச இந்த 9 கிராமங்களும் 2010-15 இடைப்பட்ட காலப்பகுதிகளில், அதாவது யுத்தம் முடிவுற்றதன் பிற்பாடு இங்கு புதிதாக உருவாக்கப்பட்ட சிங்கள கிராமங்கள் என்பதை நான் கௌரவ அமைச்சருக்கும் இந்த சபைக்கும் தெரியப்படுத்த விரும்புகின்றேன். நான் இந்த புதிய கிராமங்கள் ஏன் எங்களுடைய பிரதேசத்தில் யுத்தம் நடைபெற்றது என்பதற்கு இது சரியான ஒரு உதாரணமாக இருக்கிறது. யுத்தம் முடிவற்றதன் பிற்பாடு சடுதியாக இந்த கிராமங்கள் உருவாக்கப்பட்டு அங்கு புதிதாக ஒரு பிரதேச செயலகம் வெளியோயா பிரதேச செயலகம் 2012 ஆம் ஆண்டு புதிதாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த 2012 ஆம் ஆண்டு முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதிதாக பிரதேச செயலகம் ஒன்று உருவாக்கப்பட்ட போது வடக்கு சார்ந்த அமைச்சரும் அப்பொழுது அமைச்சரவையில் அங்கத்தவராக இருந்தார். அப்பொழுது நான் கூற விரும்புவது என்னவென்றால், ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக இருந்து கொண்டு தமிழர்களுடைய பிரதேசத்தில் தமிழர்களுடைய வீரம் சரிந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு புதிதான ஒரு சிங்கள பிரதேச செயலகத்தை உருவாக்குவதற்கு அவரும் உறுதுணையாக இருந்திருக்கிறார் என்பதை நான் கௌரவ அமைச்சருக்கும் இந்த சபைக்கும் கூற விரும்புகின்றேன். நான் இங்கு குறிப்பிட விரும்புவது, நீங்கள் அதை விடுத்து தற்பொழுது கிவுலோயா திட்டத்தினூடாக அங்கு நீங்கள் குடியேற்றிய மக்களுக்கு விவசாயத்தின் செய்வதற்குரிய காணிகளையும் குளங்களையும் கட்டுவதற்கு நீங்கள் ஆயத்தப்படுத்தி 2021 தங்களுடைய திட்டத்தில் அது வவுனியா மாவட்டத்தில் நடைபெற்ற அபிவிருத்திக்குழு கூட்டத்தில் அது முன்மொழியப்பட்டிருந்தது. நான் அந்த கூட்டத்தில் கூறியிருந்தேன், கௌரவ அமைச்சர் சமல் ராஜபக்ச அவர்களுடைய தலைமையில் இதுக்கு ஒரு தீர்வு எடுத்ததன் பிற்பாடு இந்த கூட்டத்தை இந்த திட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் மகாவல் என்பது எங்களுடைய மக்களை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ராணுவ நடவடிக்கை ஒத்த செயல்பாடுகளாகத்தான் இருக்கிறது. எங்களுடைய இன மக்களுடைய அழிவுகள், எங்களுடைய மக்களுடைய காணிகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. 1984 வலுக்கட்டாயமாக கொக்குழாய் கொக்கு தொடுவாய் பிரதேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய மக்களை யுத்தம் நடைபெறாமலே விமான ஹெலிகாப்டர் மூலம் தாக்குதல் நடத்தி அவர்களை வலுக்கட்டாயமாக இடம்பெயர்ந்ததன் பிற்பாடுதான் அந்த பிரதேசத்தில் இந்த குடியேற்றங்கள். 1988 மகாவலி அதிகார சபையினுடைய வர்த்தகமானி அறிவித்தல், 2007 மகாவலி அதிகார சபையினுடைய வர்த்தகமானி அறிவித்தல் இவ்வளவும் நடைபெற்றிருந்தது. நான் ஏன் கூறுகின்றேன் என்று சொன்னால், இங்கு இந்த குறிப்பிட்ட காலப்பகுதிகளில் 2010-15 இடைப்பட்ட காலப்பகுதியில் வவுனியா முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதிதாக 10 சிங்கள கிராமங்களை உருவாக்கியிருக்கிறீர்கள். அந்த உருவாக்கியதில் தமிழர்களுடைய கிராமங்கள் 5-6 கிராமங்கள், தமிழருடைய கிராமங்கள் சிங்கள கிராமமாக மாறியிருக்கிறது. அதைவிட 8,000-9,000 ஏக்கர் காடுகள் அளிக்கப்பட்டு அதில் புதிதாக கிராமங்கள் உருவாகியிருக்கிறது. நாமல் ராஜபக்ச தற்பொழுது இருக்க விளையாட்டுத்துறை அமைச்சருடைய பெயரில் வவுனியா மாவட்டத்தில் ஒரு கிராமம் இருக்கிறது. நான் கேட்க விரும்புவது என்னவென்று சொன்னால், எங்களுடைய பிரதேசத்தில் எங்களுடைய மக்களை வாழ விடுங்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. நாங்கள் எப்போ சிங்கள மக்களுக்கு எதிராக நாங்கள் இது எங்களுடைய சிங்கள மக்களுக்கு எதிராக எங்களுடைய செயல்பாடுகள் இருந்ததில்லை. நாங்கள் JVP போன்று இலங்கையை கைப்பற்ற வேண்டும் என்று ஆயுத போராட்டம் செய்யவில்லை. வடக்கு கிழக்கில் எங்களுடைய மக்கள் தனித்துவமாக வாழ வேண்டும் என்றுதான் எங்களுடைய பிரதேசத்தில் ஆயுத போராட்டம் நடைபெற்றது. நான் கூற விரும்புகின்றேன், இந்த காடுகளை அழித்து இந்த குடியேற்றத்தை 2010 பிறகு செய்த நீங்கள் 2009 முதல் ஆயுத போராட்டம் ஏன் நடைபெற்றது என்பதை நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். இப்படியான செயல்பாடுகள் தான் ஆயுத போராட்டம் நடைபெறுவதற்கு காரணமாயிருந்தது. அந்த ஆயுத போராட்டம் நடைபெற்ற காலப்பகுதிகளிலும் கூட தமிழ் விடுதலை புலிகள் வவுனியா முல்லைத்தீவு மன்னார் அவர்கள் ஆளுகையில் இருந்த சகல மாவட்டங்களையும் காடுகளை வளர்த்தார்களை ஒழிய காடுகளை அழித்ததாக எந்த வரலாறும் இல்லை, எந்த தரவுகளும் இல்லை. அவர்கள் காடுகளை வளர்த்தார்கள். அவர்கள் வளர்த்த காடுகளில் இன்று ராணுவமும் அரசாங்கமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் காடுகளை வளர்த்தார்கள். இன்று இலங்கையில் மாவட்டத்தினுடைய இடத்தினுடைய விகிதாசார அடிப்படையில் முல்லைத்தீவு வவுனியா மன்னார் தான் அதிக காடுகளை கொண்ட மாவட்டங்களாக இருக்கிறது. இதை முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் ஒரு பொழுது மன்னார் வந்தபோது வெளிப்படையாக கூறியிருந்தார். நான் கூற விரும்புவது என்னவென்றால், விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட காடுகள் அழிக்கப்பட்டு நீங்கள் சிங்கள குடியேற்றங்களை செய்கிறீர்கள். இதே நேரத்தில் 1984 வலுக்கட்டாயமாக இடம்பெயர்ந்து இருக்கின்ற மக்களுடைய அவர்களுக்கு அந்த காலத்தில் 1960-62 காலப்பகுதிகளில் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரம் அவர்களுடைய கையில் இருக்கிறது. ஆனால் மகாவலி அதிகார சபை அதற்கு வர்த்தமானி அறிவித்தல் மூலம் அந்த இடங்களை கையகப்படுத்தி இன்று வரை அவர்கள் தங்களுடைய இடங்களில் விவசாயம் செய்ய முடியாமல் இருக்கிறார்கள். அந்த பிரதேசத்தில் கொக்குத்தொடுவாய் பிரதேசத்தில் மானாவாரியாக செய்கின்ற 490 ஏக்கர் காணி இருக்கிறது, எரிஞ்ச காடு. தமிழர்கள் தொடர்ச்சியாக அந்த காணியில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் செய்து கொண்டு வந்தவர்கள். ஆனால் கடந்த வருடம் செய்த அந்த 490 ஏக்கர் காணிகளை இந்த முறை செய்வதற்கு பல தடைகளை மகாவலி அதிகார சபை, வன இலாகா திணைக்களம், வன ஜீவராசி திணைக்களம், கடைசியாக ராணுவம் அவர்களை தடுத்தது. அவர்களை அங்கு விவசாயம் செய்ய விட முடியாமல் அங்க மகாவலி அதிகார சபையினுடைய வர்த்தமானி அறிவித்தல் வந்தால் அது சிங்கள மக்களுக்கு மட்டுமே உரித்தான காணி என்பது இராணுவத்தினுடைய மனநிலை. அவர்கள் அங்கு விவசாயம் சென்ற விவசாயிகளை அவர்களுடைய உடுப்புகளை கலட்டி சோதனையிட்டு அந்த விவசாயத்தை செய்வதற்கு அனுமதித்தார்கள். கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த அந்த 490 ஏக்கர் காணியில் தற்பொழுது கிட்டத்தட்ட 250 ஏக்கர் காணிகள் தான் தற்பொழுது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மிகுதி காணிகள் செய்வதற்குரிய தீர்மானம் இல்லை. வன ஜீவராசி திணைக்களமும் வன இலாக திணைக்களமும் மகாவலியும் தொடர்ச்சியாக எங்களுடைய மக்களுக்கு தடை விதித்துக் கொண்டு வருகிறது. ஆகவே இந்த விடயங்களை நீங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும். அதே போன்று அக்கரவழியில் கொக்குளாய் கிராமலூர் பிரிவில் அக்கரவழி என்ற ஒரு பிரதேசத்தில் 400 ஏக்கர் விவசாயம் செய்கின்ற மானாவாரியாக விவசாயம் செய்கின்ற காணி இருக்கிறது. அந்த காணியிலும் எங்களுடைய விவசாயிகள் சென்று விவசாயம் செய்வதற்குரிய தடைகளை விதித்து வருகிறார்கள். நான் கூற விரும்புவது என்னவென்றால், கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் மகாவலி எல்வலியம் தொடர்பாக ஒரு ஆக்கப்பூர்வமான கூட்டத்தை நடத்த வேண்டும். அந்த கூட்டத்துக்கு வடமாகாணத்தில் இருக்கின்ற நாம் வடமானம் என்று கூறுவது அது எல்வலியம் மவுனியா முல்லத்தீவு சம்பந்தப்பட்டபடியால் வடமாகாணத்தில் இருக்கின்ற சகல பாராளுமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது தேசிய பட்டியல் அடங்கலாக வடமாகாணத்தில் 15 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். தலைமை தாங்கின உறுப்பினர் உட்பட அரசாங்க சார்பான உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அமைச்சரவை அந்த சூழல் அமைச்சர் இருக்கிறார். ஆகவே எல்லாரும் அடங்கலாக நீங்கள் ஒரு தெளிவான ஆக்கப்பூர்வமான மகாவலி தொடர்பான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை எங்களை இனத்துக்கு எதிராக செயல்படுகின்ற செயல்பாடுகளை நீங்கள் இந்த கூட்டத்தின் போது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இந்த மகாவலி அதிகார சபை என்பது எங்களுடைய மக்களை இவ்வளவு கொடூரமாக எங்களுடைய நிலங்களை பறித்திருக்கிறது. 1970 உருவாக்கப்பட்ட அதிகார சபை, அதற்கு பின்புதான் ஆயுத போராட்டம் எங்களுடைய பிரதேசத்தில் தலைவர் பிரபாகரன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த மகாவலியின் மூலம் இப்படியான செயல்பாடுகள் நடைபெறும் என்று அறிந்துதான் அவர் இந்த ஆயுத போராட்டத்தை எங்களுடைய இனத்தை எங்களுடைய மண்ணை காப்பாற்றுவதற்காக இந்த போராட்டத்தை நடத்தினார். அவர் இல்லாத இந்த காலப்பகுதிகளில் இவ்வளவு நிலங்கள், இவ்வளவு 10 மேற்பட்ட கிராமங்கள் பறிபோயிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அந்த எங்களுடைய இனத்துக்காக போராடிய எங்களுடைய தலைவர் பிரபாகரனுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
Thank you, Honorable. Yes, Honorable Minister Chamal Rajapaksha, please.
Mantuma kiyapu man hitanne karunu avadanta yomu kara me Mahavalli elkalape athi karala tiyenne kadinam samvardhanayak sandaha. එම නැතුව කිසිම ජාතියෙකුට අවහිර හිරිහැර කරන්න නෙවෙයි. අපි සියලුම අයට එක හා සමානව සැලකනවා. අනාගතයේදී ඉඩම් කච්චේරි තිබිලා හැම ජාතියකටම ජනානුපාතය අනුව ඒ ප්‍රදේශවල ඉඩම් දීලා වතුර ලබා දීලා ඔබේ ජනතාව කියන්නේ අපේ ජනතාව. මුළු රටම අපට පිටාටත් අයිති. ඒ නිසා එක පැත්තකට එක ජාතියකට විශේෂත්වයක් නැහැ. ඒ නිසා හැම වෙලාවත් කියන එක අමතක කරමු. අපි ඉස්සරහා අනාගතය බලලා වැඩ කරමු. ඔබේ ව්‍යාපනය අද්දත් දීපේ ගම්වල ජනතාව ඉතාමත් අමාරුවෙන් ජීවත් වෙන පිටි අපි දන්නවා. අපි ඒ අයගේ ආර්ථිකය ගොඩනගාට කටයුතු කරමු. ඒක තත්ත්වල් බැඳගෙන කටයුතු කරමු කියලා ආරාධනා
කරනවා. ඔනබල් චාර්ල්ස් නමනදන්
ගරු අමතුමා 1988 එල් කලාපය ආවා. අද 2020 අවුරුදු 32 කියා. අද වෙනකම් එක තමුල් ජනතාවට මකාවලි ඔතෝරිටි එකක් පොමි දීලා නැහැ කියලා මම ඇමතුමාට පැහැදිලියෙන් කියන්න
ඕනේ. අපල අවුරුදු
නැහැ. උනා මෙච්චර කාලෙම උනා ඇමතුමා.
ඒක අමතක කරලා යමු ඉස්සරහට.
හරි.